சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் பனிரெண்டு. சந்துரு மனத்தை திறக்கிறான், பகுதி இரண்டு. வெளியே வந்த சந்துரு 15 நிமிஷம் வேகமாக நடந்து விடியற் காலத்தில் முதன் முதலாக ஓடும் ஒரு பஸ்ஸை தாவி பிடித்து ஏறிக்கொண்டான். சிலு சிலுவென்று வாடை காற்று அடித்தது. வண்டியில் டிரைவரையும் கண்டக்டரையும் தவிர வேறு யாரும் இல்லை. சந்துரு ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டான். கண்டக்டர் அவனை சிறிது நேரம் விரைத்து பார்த்துவிட்டு அருகில் வந்து டிக்கெட் என்றான்.
நான் இன்னும் எங்கே போகிறதென்று நிச்சயம் செய்யவில்லை. நல்ல காப்பி எங்கே கிடைக்கும் சொல், அந்த இடத்திற்கே டிக்கெட் கொடு, வாங்கிக் கொள்கிறேன் என்றான்.
கண்டக்டர் சிறிது நேரம் திகைத்தான். அவன் எத்தனையோ விதமான பிரயாணிகளுடன் பழகியிருக்கிறான். இடத்தை சொல்லி எங்கே இருக்கிறதென்று கேட்டவர்களை அவனுக்கு பழக்கம் உண்டு. இடம் சொல்ல தெரியாமல் திண்டாடினவர்களையும் அவன் அறிவான். குறிப்பிட்ட இடத்தில் இறங்காமல் அடுத்த ஸ்டாப்பில் அவன் இறக்கிவிட்ட பின் மன்னிப்பு கேட்கிற பேர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நல்ல காப்பி கிடைக்கும் இடம் என்று டிக்கெட் கேட்டவர்களை இதுவரை அவனுக்கு தெரியாது.
என்னங்க தமாஷ் செய்கிறீங்க என்றான் உஷ்ணமாக. கோபித்து கொள்ளாதே கந்தசாமி, நான் யோசிக்காமல் கேட்டுவிட்டேன். நடுவில் இறங்கி காப்பி சாப்பிட உனக்கு சந்தர்ப்பம் ஏது? உன் பெயர் எனக்கு எப்படி தெரியும் என்று மூளையை குழப்பிக்கொள்ளாதே. சில்லறை கொடுக்கவில்லை என்று புகார் சொல்லிக்கொண்டு ஒரு ஆசாமியுடன் போன வருஷம் நீ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாய், ஞாபகம் இருக்கிறது. எனக்கு கெட்ட குணம், ஒரு ஆசாமியை ஒரு முறை பார்த்தால் முகத்தை மறக்கிறதில்லை, பெயரையும் கூட மறக்கிறதில்லை.
சார் சார்,
சும்மா இரு என்கிறேனே. அந்த பாசஞ்சர் பேச்சையும் நான் நம்பவில்லை, உன் பேச்சையும் நம்பவில்லை. சில்லறை விஷயம், என்னை நீ சிடி கேப் பக்கம் இறக்கிவிடு, அங்கே காப்பி அருமையாக இருக்கும். இது போன்ற விடியற்காலை வேளையில் இட்லியும் குஸ்தும் வெகு சுகம். என்றைக்காவது ஒரு நாள் நீயும் ஒரு கை பார்த்துவிடு என்று சந்துரு சில்லறையை கொடுத்தான்.
கண்டக்டர் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு பேசாமல் இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான். சந்துருவை பாராதது போல் சட்டை பையிலிருந்து ஒரு டைரியை எடுத்து பிரித்தான்.
கந்தசாமி என்று அழைத்தான் சந்துரு. உன்னால் எனக்கு ஒரு உபகாரமாக வேண்டுமே என்றான்.
கந்தசாமி சிறிது அரண்டு போயிருந்தான். சந்துருவின் குரலும் கண்களும் அவனை மிகவும் விரட்டியிருந்தன.
சொல்லுங்கள் என்றான் டைரியை பையில் திரும்ப வைத்து. நான் மற்றொரு கெட்ட வழக்கமும் வைத்து கொண்டிருக்கிறேன், அதாவது டிக்கெட் வாங்கின இடத்தில் இறங்குவதில்லை. சமய சந்தர்ப்பத்தை பார்த்து கொள்வது வழக்கம். அநேக சமயங்களில் 2 ஸ்டாப் முன்னால் இறங்கிவிடுவேன். சில சமயங்களில் தூங்கிப்போய் 2 ஸ்டாப் தாண்டியும் இறங்குவேன். நீ செய்ய வேண்டியது, நான் எங்கே இறங்கினாலும் அதை கவனிக்கக்கூடாது. யாராவது என்னை பற்றி விசாரித்தால் சொல்லவும் கூடாது என்றான்.
நமக்கு ஏன் அந்த வேலையெல்லாம்? நம்ம டியூட்டியை செய்துக்கிட்டு நாம் போகிறோம் என்றான் அவன்.
அது மட்டும் போதாது, நான் உன்னிடம் வந்து என்னை பற்றி யார் விசாரித்தார்கள் என்று கேட்டாலும் பதில் சொல்ல வேணும். சரி, வேறு விஷயம் பேசுவோம். உன் குழந்தைக்கு இப்போ 3 வயசாகிறதா? அதை சொல்.
கண்டக்டர் திடுக்கிட்டான். திரு திருவென்று அவனை சந்தேகத்துடன் பார்த்தான்.
பயப்படாதே கந்தசாமி, வெறும் ஊகம், கேட்டால் சிரிப்பாய். சற்று முன் உன் சட்டை பையிலிருந்து எடுத்தாயே ஒரு டைரி, அதன் பின்னால் நீ உன் பெஞ்சாதி குழந்தை 3 பேரும் ஒரு படத்தில் இருக்கிறீர்களே, அதிலிருந்து கேட்டேன். நான் போலீஸ்காரன், வேண்டாததையெல்லாம் கவனிப்பேன். நீ சும்மா உட்கார்ந்துரு.
அதற்கு பிறகு கண்டக்டர் சந்துரு இருந்த திசையை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஒரே ஞாபகமாகத்தான் இருந்தான். என்றாலும் சந்துரு எங்கே எப்போது இறங்கினான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. புதிய பிரயாணிகள் ஏறி அவர்களுக்கு அவன் டிக்கெட் கொடுக்கும்போது அவன் மெல்ல நழுவியிருக்க வேண்டும், பொல்லாத மனிதன் என்று நினைத்து கொண்டான். அந்த சமயம் அந்த பொல்லாத மனிதனுக்கு ஒரு ஹோட்டலில் பலமான உபசாரம் நடந்து கொண்டிருந்தது. முதலாளியே அருகே நின்று கவனித்தார். காப்பியை மிகவும் ரசித்து சாப்பிட்ட பிறகு சந்துரு ஒரு மூலையை தேடி மறைவாக உட்கார்ந்து ஒரு காகிதம் பென்சிலை எடுத்து வைத்து கொண்டான். ஹோட்டல் முதலாளியை சமிக்ஞை செய்து அழைத்து,
நான் உம்ம லாப நஷ்ட கணக்கை போட்டு பார்த்து தொல்லை கொடுக்கப் போகிறேன் என்று உளறி அடித்து கொண்டிருக்காதீர். இது நம்ம சொந்த விஷயம், ஆகையால் 6:30 இங்கே யாரும் தலை காட்டக்கூடாது. அதற்கு பிறகு 1 கப் காப்பி கொடுத்து இரண்டு பங்கு பில் போட்டு என்னிடம் வாங்கிக் கொள்ளும். என் மாதிரி தினம் 100 பேர் இங்கே வந்து இவ்வளவு நல்ல காபி சாப்பிட்டு விட்டு போனால் உமக்கு எப்படி கட்டுப்படியாகும் பார்க்கலாம் என்றான்.
பிறகு தாமோதரனை சந்தித்தது முதல் நடந்த காரியங்களை பற்றி காகிதத்தில் சில குறிப்புகளை செய்து கொள்ளத் தொடங்கினான்.
தாமோதரன் அவனாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு நூதனமான கேஸை கொடுக்கிறான். தானாகவே வலுவில் மாட்டிக்கொள்வது போல் இருக்கிறது அது.
சாதாரணமாக அப்படி யாரும் செய்வதில்லை. அதற்கு காரணம் என்ன?
தாமோதரனுக்கு யாரிடமோ பயம் ஏற்பட்டிருக்க வேண்டும். போலீஸ் உதவியும் இருக்கட்டும் என்றே அவ்வாறு அவன் நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் முற்றும் உண்மை பேசவில்லை. தன்னிடமிருந்து பை திருட்டு போய்விட்டது என்றபோது அது அவன் வீட்டிலேயே இருந்திருக்கிறது. ஏன் அதை அவன் அப்படி அப்போது ஒழிக்க வேண்டும்?
கேள்வி ஒன்று. தாமோதரன் தொழில் செய்யும் இடம், அதை பற்றி தகவல்கள், அவனுக்கு துணை யாரேனும் இருக்கிறார்களா என்ற விவரங்கள் கவனிக்க வேண்டியவை.
கேள்வி இரண்டு. ரயில் அடியில் தாமோதரனிடம் பையை கொடுத்த ஆசாமி யார்? அவன் செங்கல்வராய பிள்ளைக்காக வேலை செய்தானா அல்லது வேறு யாருக்காகவேனும் வேலை செய்தானா?
நாராயணன் அந்த பையை எடுத்து வர லிங்கி செட்டி தெரு வீட்டுக்கு சென்றபோது மேற்படி ஆசாமியும் சகா ஒருவனும் மூன்றாவது பேர் வழி ஒருவனை எதிர்பார்த்தார்களே, அவன் யார்?
கேள்வி மூன்று. ரயிலடியில் குள்ளமாக ஒருவனும் நெட்டையாக ஒருவனும் சுற்றியதாக தாமோதரன் சொல்கிறான். குள்ளமாக ஒருவன் தாமோதரனை தாக்கினதாகவும் பையுடன் ஓடினதாகவும் நாராயணன் சொல்கிறான். இவனே ரயிலடி குள்ளனாக இருந்தால் பையை அடித்து கொண்டு போவதில் வேறொரு ஏஜென்சி வேலை செய்கிறது என்பது ஊர்ஜிதமாகிறது.
இவர்கள் பின்னிருந்து நடத்தும் எஜமான் யார்?
கேள்வி நான்கு. திலகவதி எதையெல்லாமோ மறைத்து பேசுகிறாள். அவள் தகப்பன் ஒருவன் ரகசியமாக வந்து போகிறான். அவன் ஒரு பழைய கைதி. திலகவதிக்கும் கணேசனுக்கும் இடையே பரஸ்பர சந்தேகம். திலகவதி காணாமல் போன பை கிடைத்துவிட்டது என்று சொன்னாள். அதன் மர்மம் என்ன?
சந்துரு மேலும் நடவடிக்கை எடுக்காமல் நிறுத்த வேண்டும் என்பதே அல்லவா?
கேள்வி ஐந்து. பஞ்சநாதம் நல்லவனாகவே இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் தோழன் மாரிமுத்துவுக்காக ஏதேனும் செய்யும்படி நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குமா? பை விஷயமாக அவன் சம்பந்தம் எத்தனை தூரம்?
கவனிக்க வேண்டிய புள்ளிகள் இரண்டு பேரும்.
கேள்வி ஆறு. கணேசன் ஒரு பெரிய புதிர். அவனுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆனால் அவன் யார் கட்சி? செங்கல்வராய பிள்ளையின் ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து அவரையும் அவன் மிரட்டலாம். திலகவதியின் காரியங்களை தெரிந்து கொண்டு அவளுக்கும் தொந்தரவு கொடுக்கலாம்.
வெளியில் அவன் நடவடிக்கை எப்படி? யோக்கியனா அயோக்கியனா?
இரண்டு முறைகள் அடிபட்டு விழுந்ததாக தெரிந்தது.
முதல் முறை எப்படியானாலும் இரண்டாம் முறை உண்மையாகவே தாக்கப்பட்டிருக்கிறான்.
இரண்டு முறையிலும் மூர்ச்சை தெளிந்ததும் அவன் சந்துருவிடம் பேச விரும்பவில்லை.
ஏன்?
கேள்வி ஏழு. மதுரநாயகம் என்பவன் யார்? உண்மையில் அவன் செங்கல்வராய பிள்ளையின் நண்பன்தானா அல்லது காரண காரியங்களுடன் நண்பன் போல் பாசாங்கு செய்கிறானா? சந்துருவிடம் விரோத பாவத்துடன் இருப்பதன் காரணம் என்ன?
விவரங்கள் தெரிய வேண்டும்.
திலகவதிக்கு இவன் முன்னால் பரிச்சயமானவனா? பையே இல்லை என்றும் செங்கல்வராய பிள்ளைக்கு சித்த பிரம்மை வருவதுண்டு என்றும் இவன் சாதிப்பதன் மர்மம் என்ன?
கேள்வி எட்டு. மதுரநாயகத்துக்கும் சந்துருவுக்கும் இடையில் ஒரு கத்தி வந்து விழுந்திருக்கிறது.
அது வந்த காரணம் என்ன?
கணேசனுடன் சண்டை போட்டவனும் மதுரநாயகத்தை தாக்கியவனும் இருவரும் ஒருவன்தானா?
இரு சந்தர்ப்பங்களிலும் அந்த ஆள் உடனே மறைந்திருக்கிறான்.
அப்படி அவன் தப்பித்துக் கொள்வதற்கு அவனுக்கு கூட்டாளியாக ஒருவன் உண்டென்றால் அவன் அந்த பங்களாவில் இருந்திருக்க வேண்டும் அல்லது நல்ல அனுபவம் உள்ளவனாக இருக்க வேண்டும்.
இரு சந்தர்ப்பங்களிலும் அவனுடைய நண்பனாக ஒருவன் இருந்தாக வேண்டும். அந்த உதவியாள் அண்ணாமலையா, தவசு பிள்ளையா அல்லது வேறு யாரேனுமா?
கேள்வி ஒன்பது. அண்ணாமலை ஒரு புதிய ஆசாமியை பார்த்ததாக சொல்கிறான்.
தவசு பிள்ளையும் அதே போல் ஒத்துப்பாடுகிறான்.
இரண்டு பேரும் பொய் சொல்கிறார்களா அல்லது உண்மையை சிறிது மறைத்து வெளியிடுகிறார்களா?
கேள்வி பத்து. கண்ணையன் எப்படி? அவன் பூர்வாசிரமம் என்ன?
கேள்வி பதினொன்று. செங்கல்வராய பிள்ளையும் இந்திராவும் காணாமல் போனார்கள் என்றால் அவர்களை கொண்டு போன பேர் வழி யார்?
இந்த பல கட்சிகளில் எதை சேர்ந்தவன் அவன்?
சந்துரு முகவாய்க்கட்டையை தடவி விட்டு கொண்டான். தனது நிஜார் பையில் கையை விட்டு இரு பொருள்களை வெளியே எடுத்தான்.
ஒன்று கசங்கி போன காகிதம், மற்றொன்று ஒரு கைக்குட்டை.
கேள்வி 12. செங்கல்வராய பிள்ளையை எச்சரித்து வந்து விழுந்த அந்த காகிதத்தை வீசியவன் யார்?
கைக்குட்டை அண்ணாமலையிடம் கேட்டு வாங்கினது. அதற்குடையவன்தான் மதுரநாயகத்தை தாக்கியவன்.
இரு சிறு தடயங்கள், ஆனால் வெகு தூரம் உதவி செய்யக்கூடியவை.
காகிதத்தை மடித்து பையில் அடைத்து கொண்டு சமிகை செய்தான். அது வரும் முன் சில ஆசாமிகளை பேட்டி காண்பதென்று தீர்மானமும் செய்துவிட்டான். காப்பியை குடித்ததும் வேறு ஒரு யோசனை உதயமாயிற்று. அது அவனுடைய ஜாகையை பற்றி. ஒரு முழு இரவுக்குள் அங்கே என்ன நடந்திருக்கும் என்று யோசனை செய்தான்.
அவனுக்கு நள்ளிரவில் டெலிஃபோன் செய்தவன் ஒருவன் இருக்கிறான். அவன் யாராக இருக்கலாம்? யாரோ ஒருவனுக்கு எதிராக சந்துரு இப்போது வேலை செய்ய தொடங்கிவிட்டான். அவனுடைய கையாள்களில் ஒருவன் தன்னை விரைவில் வந்து சந்திக்கலாம், அல்லது வந்தே இருக்கலாம்.
சந்துரு பில் பணத்தை கொடுத்துவிட்டு ஹோட்டலிலிருந்து வெளியேறினான். 15 நிமிஷங்களுக்கு பிறகு தனது வீட்டு வாசலில் இறங்கி நேரே மாடிக்கு போகாமல் கீழே போட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்து சம்பாவை அழைத்தான். அவளுடன் கூடவே பத்மாவும் வந்தாள்.
ஒரு சந்தோஷ சமாச்சாரம், இன்று காலை இந்திராவை யாரோ கொண்டு போய்விட்டார்கள். கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் பத்மா. அழகாக இருப்பதன் சங்கடத்தை பார்த்துக்கொள். சம்பா, இங்கே வா, நல்ல காப்பியாக 2 கப் கொண்டு வா என்றான்.
2 எதற்கு மாமா என்று கேட்டாள் சம்பா.
மாடியில் ஒரு மாமா வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறார், அவருக்கு காப்பி கொடுக்க வேண்டாமா என்றார்.
உங்கள் மாடி கதவு பூட்டியபடியே இருக்கிறது, எங்களுக்கு தெரியாமல் உங்கள் அறைக்கு ஒருவர் போய்விட முடியுமோ என்று கேட்டாள் பத்மா.
அந்த நண்பருக்கு வாசற்படி வழியாக நுழைந்து வழக்கமில்லை. நீ காப்பியை கொடையின் சீக்கிரம், நான் தான் அவருக்கு அதை கொடுக்க வேண்டும். நீங்கள் இங்கேயே இருந்து விடுங்கள், பெண்களை கண்டாலே அவருக்கு பிடிக்கிறதில்லை என்றான்.
மாடி அறையில் சந்துரு காப்பி டம்ளருடன் நுழைந்தபோது ஈசி சேரில் சாய்ந்து அரை கண் மூடிக்கொண்டிருந்த ஒரு உருவம் திடுக்கிட்டு எழுந்தது.
சந்துரு புன்முறுவல் பூத்தான்.
அலட்டிக்கொள்ளாதீர்கள், அப்படியே அசையாமல் இருந்து விடுவது நல்லது என்று நான் சொல்வேன் என்றான் சந்துரு.
ஈசி சேரில் உட்கார்ந்தபடி நாயர் சந்துருவை பார்த்தான். அவனுக்கு ஏனோ பேச வாய் எழவில்லை.
இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறீர்கள், நல்ல அசதி. முன்னாடி காப்பி சாப்பிடுங்கள், பிறகு பேசலாம். இங்கே உங்களை காண வேண்டுமென்று அவசரமாகத்தான் வந்தேன். அப்படியும் நேரமாகிவிட்டது
என்று காப்பியை வைத்தான் சந்துரு.
நாயர் ஒரு முறை பெருமூச்சு விட்டான்.
நான் வந்த காரியத்தை சொல்லிவிடுகிறேன் என்றான்.
நானே சொல்கிறேன், உங்களுக்கு ஏன் சிரமம்? என்னை எச்சரிக்கை செய்யத்தானே வந்திருக்கிறீர்கள். ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னை அடிக்கடி எச்சரிக்கை செய்ய வேண்டாம். முதல் தடவைக்கு பிறகு நான் எதையுமே காதில் போட்டுக்கொள்வதில்லை.
என் எஜமான் உத்தரவு அது.
அடுத்த உத்தரவையும் நடத்துங்கள் என்றான் சந்துரு.
நாயர் ஒரு சிறு அசைவு செய்வதற்குள் சந்துரு வேங்கை போல் அவன் மீது பாய்ந்து அவன் கையில் இருந்த கத்தியை பிடுங்கிவிட்டான். ஆனால் முகத்தில் சிறிதும் கோபமில்லை.
நான் செய்கிறேன் ஒரு எச்சரிக்கை, நினைத்தால் எப்போது உன்னை இங்கே குத்தி போடலாம், அல்லது போலீஸில் பிடித்து கொடுக்கலாம். என்னை தாக்க வந்த கத்தியே உன்னை கிழித்துவிடும். நீ யார் என்று எனக்கு தெரியாது. உன் எஜமான் எவன் என்று நான் மூளையை குழப்பிக்கொள்ள மாட்டேன். 2 பேருக்கும் 24 மணி நேர அவகாசம் தருகிறேன். அதற்குள் ஒழுங்காக நடந்து கொண்டால் இதுவரை செய்த பிசகுகளை மன்னிப்பேன். இப்போது ஓடு, ஓடிப்போய் உன் எஜமானிடம் சொல்லு என்றான்.
நாயர் ஒரு கணத்தில் ஜன்னலை நோக்கி தாவினான். அவனை பிடிக்க சந்துரு முயற்சி செய்யவில்லை.
குரங்கு போல் இறங்கி 2 நிமிஷத்தில் மறைந்துவிட்டான்.
கத்தியை மேஜைக்குள் எறிந்துவிட்டு,
பத்மா, இந்த மாமாவுக்கு காப்பி வேண்டாமா? ஆறி போகிறதற்குள் கீழே எடுத்துக்கொண்டு போ என்று சந்துரு குரல் கொடுத்தான்.